الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آل حزب الله، أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا. صدق الله العظيم. நிறையுடைய வாழ்வழிக்கு நிறை நிலத்தை காத்து வைக்கும் வரை இணைத்த இருவனுக்கு மாபெரும் உறவினைக்கும் அலஹம்துலில்லா. சத்தியத்தின் தூதர், சர்மாக்கத்தின் பூரகர், சர்தாரே துவாலம் சாந்தி நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறையை தம்முடைய வாழ்க்கையிலே அனுபவமாக பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், கிளையார்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், கியாமத்து வரை வரக்கூடிய அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்கள் அனைவரும் மீதிலும் என் மீதிலும் உங்கள் மீதிலும் அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. செய்துள்ளையா நாட்களுக்கெல்லாம் தலைவருக்கு ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வர்ணிக்கப்பட்ட இந்த ஜும்ஆவுடைய தினத்திலே ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இந்த ஆசிக்காப்புடைய நீயத்தோடு அல்லாஹுடைய மாளிகையிலே அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ் நிறை நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்மளுடைய வாழ்க்கையிலே எவற்றையெல்லாம் எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் நம்மளுக்கு ஏறியிருக்கின்றானோ அப்படிப்பட்ட விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே முடிந்த அளவு எடுத்தும் எவைகளை விட்டும் தவிர்த்து நடக்குமாறு அல்லாஹ் நம்மளை தடுத்திருக்கின்றானோ அப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து முற்றாக தவிர்த்து நடக்குமாறு முதற்க நடிகனுக்கும் அப்பாலுங்களுக்கும் தற்பாவை கொண்டு வன்மையாக வசியத்தை நல்லபதியும் கோரிக்கொள்கின்றேன். என்னைக்கு அல்லாஹ் நல்லார்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த உலகத்திலே பல கோடிக்கணக்கான படைப்புகளை படைத்து அந்த படைப்புகள் அனைத்திலும் சிறந்தவர்களாக மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களிலும் சிறந்தவர்களாக அல்லாஹு தஆலா நம்மளை ஆக்கி நம்மளுக்கு உன்னதமான ஒரு தீனுல் இஸ்லாத்தை தந்திருக்கின்றான். இந்த தீனுல் இஸ்லாத்திலே அல்லாஹு தஆலாவை பயந்து அல்லாஹு தஆலாவுடைய கட்டளைகளுக்கு அடிபணிந்து அல்லாஹு தஆலாவால் ஏற்பாடு செய்து வைத்திருக்கக்கூடிய தொழுகத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா நம்மளுக்கு பல கடமைகளை விதித்திருக்கின்றான். அந்த கடமைகளை கூட்டாகவோ தனியாகவோ ஏதோ ஒரு முறையில் மனிதர்கள் செய்து கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் உலகத்திலே அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய ஏனைய படைப்புகளுடன் மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும், எவ்வாறு வாழ்ந்தால் அல்லாஹு தஆலா நம்மளுக்கு வெகுமதிகளை தருவான் என்பதை ஒரு ஆணின் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு வாக்களித்துக் கொண்டிருக்கின்றான். அப்படி வாக்களிக்கப்பட்ட அப்படி வாக்களித்த அந்த அல்லாஹு தஆலா வாக்கிலே மாற்றம் செய்யாதவன். எப்போது என்று சொன்னால் எப்போது நாம் அல்லாஹுடைய கட்டளைக்கு அடிபணிந்து அல்லாஹு தஆலா சொன்னபடி நம்முடைய வாழ்க்கையை உலகத்திலே எப்பொழுது அமைத்துக் கொள்வோமோ அப்பொழுதுதான் அல்லாஹு தஆலாவால் தொழுதி கொள்ளப்பட்டவர்களாக மாற முடியும் என்பதை அது குர்ஆன் நமக்கு தெட்ட தெளிவாக கூறி காட்டுகிறது. கண்ணியமிக்கு அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா நமக்கு எத்தனையோ கடமைகளை விதித்திருக்கின்றான். தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இது போன்ற இன்னொரு எத்தனையோ கடமைகளை விதித்திருக்கின்றான். ஒவ்வொன்றையும் செய்வதற்குரிய வழிமுறைகளையும் முறைகளை அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாகவும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருவாக்கின் மூலமாகவும் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கின்றான். ஆனால் அப்படி அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய அந்த விவாதத்துக்களிலே இருந்து அல்லாஹு தஆலா நம்மிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் என்று சொன்னால் அது இறையச்சம், தக்வா என்பதுதான். ஏனென்று சொன்னால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் நோக்கமே தக்வாதான். எப்பொழுது மனிதன் அல்லாஹ் சொன்னபடி அல்லாஹுக்கு பயந்து உலகத்திலே வாழ அல்லாஹுக்கு பொருத்தமானதாக இருக்கும். அவனுடைய கொடுக்கல் வாங்கல் அல்லாஹுக்கு பொருத்தமானதாக இருக்கும். அவனுடைய குடும்ப வாழ்க்கை அல்லாஹுக்கு பொருத்தமானதாக இருக்கும். காரணம் என்ன? இவருடைய உள்ளத்திலே அல்லாஹை பற்றிய உண்மையான பயம் இருக்கின்றது. அல்லாஹை பற்றிய உண்மையான பயம் தக்குவா யாருடைய உள்ளத்திலே இருக்குமோ இவர்களுடைய வாழ்க்கை சீராக இருக்கும். இதனால் தான் அல்லாஹு தஆலா நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்றான் தக்குவாவை. அல்குர்ஆனிலே அல்லாஹு தஆலா ஆர்த்திக்கக்கூடிய நேரத்திலே தக்குவாவை கொண்டு அல்லாஹ் நம்மளுக்கு வசிய செய்கின்றான். இந்த குர்ஆன் இதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. முதன் முத்தபீன் முத்தபீன்களுக்கு நேர்வழி காட்டும், தக்குவா உள்ளவர்களுக்கு நேர்வழி காட்டும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். குர்ஆனை இறக்கியதன் காரணமே மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி முதன்மின்னா கூறுகிறான் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா. குர்ஆனை இறக்கியது மனிதனுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி. எனவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவன் பிறந்ததில் இருந்து மரணித்து சொர்க்கத்திற்கு செல்லும் வரைக்கும் புனித அல்குர்ஆன் நமக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கின்றது. யார் குர்ஆனின்படி நம்முடைய வாழ்க்கை உலகத்திலே அமைத்துக் கொள்வார்களோ அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அதிகமான வெகுமதிகளை வழங்குவதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு கூறியிருக்கின்றார்கள். எப்படி அல்லாஹு தஆலா தக்வாவை கொண்டு வசிய செய்து குர்ஆனை ஆரம்பிக்கின்றானோ இதே போன்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் தங்களுடைய குதுபாக்களிலே ஆரம்பத்திலே தக்வாவை கொண்டு வசிய செய்திருக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மனிதனுக்கு உலகத்திலே அவன் வாழ்வதற்கு அல்லாஹு தஆலாவால் பொருத்திக் கொள்ளப்பட்டவனாக மாறுவதற்கு தக்வா இன்றி அமையாத ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த தக்வாவை பற்றி இறையச்சத்தை பற்றி குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பல இடங்களிலே கூறுகிறான். யா ஐயுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் கூறுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே இத்தக்குல்லாஹ ஹக்க துகாதிஹி உண்மையான முறையிலே அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயந்து வாழுங்கள். உண்மையான முறையிலே அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்வது என்று சொன்னால் நம்முடைய கொடுக்கல் வாங்கலிருந்து வியாபாரத்திலிருந்து குடும்ப வாழ்க்கையிலிருந்து எல்லா விஷயங்களிலேயும் அல்லாஹ்வுக்கு மட்டும் பயப்படக்கூடிய அடியானாக இவன் மாற வேண்டும் என்றுதான் அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கின்றான். நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் இருக்க வேண்டும். நாம் கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் இருக்க வேண்டும். ஊரிலே நான் பெயர் வாங்க வேண்டும், மனிதர்களுக்கு மத்தியிலே கொடை வல்லல் என்ற பெயர் எனக்கு கிடைக்க வேண்டும், மனிதர்களுக்கு மத்தியிலே இருப்பதே கொடை வல்லல் என்று ஊர் மக்கள் பேசிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி தான தர்மங்கள் சதகாக்களை யார் கொடுப்பார்களோ அல்லாஹ் கூறுவான் கியாமத்தினாலே, நீ யாரிடத்திலே எதிர்பார்த்து யாரிடத்திலே புகழை எதிர்பார்த்து தான தர்மங்கள் செய்தாயோ அந்த கூலிகளை அவர்களிடமே வாங்கிக்கொள் என்பதாக அல்லாஹு தஆலா கூறுவான். எனவேதான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், ஹக்க துகாதிஹி உண்மையான முறையிலே அல்லாஹ்வுக்கு பயந்து வாழுங்கள். மற்றொரு இடத்திலே அல்லாஹு தஆலா கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வல் தம்னுர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின் ஃபத்தக்குல்லாஹ. ஒரே ஆயத்தில் இரண்டு இடத்திலே அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ்வுக்கு பயந்து வாழுங்கள். அல்லாஹுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். உலகத்திலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் நாளை மௌத்துக்கு பின்னால் தம்முடைய வாழ்க்கைக்கு மருமையுடைய வாழ்க்கைக்கு எதை சேகரித்து வைத்து இருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு மனிதரும் பார்த்து கொள்ளட்டும், சிந்தித்து பார்க்கட்டும். எனவே பத்தகுல்லா அல்லாஹுக்கு நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆனை இறக்கியதே அல்லாஹ்வுக்கு நாம் பயந்து வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி. அது மாத்திரமல்ல, நாம் இருக்கக்கூடிய இந்த மாதமான ஹஜ்ஜுடைய மாதத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான். சூரத்துல் ஹஜ் என்று சொல்லி ஒரு சூறாவையே அல்லாஹ் வைத்திருக்கிறார். அந்த சூராவின் ஆரம்பத்திலே அல்லாஹ் சொல்கிறான், ஏ மனிதர்களே உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பயப்படக்கூடிய அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அந்த மலாயிக்கமார்களை பயப்படக்கூடிய அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு யார் பயந்து உலகத்திலே வாழ்கிறார்களோ அவருடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்கு பொருத்தமானதாக இருக்கும். அல்லாஹ் இன்னொரு ஆயத்திலே கூறுகிறார், யாயுகந்தவீன ஆமனு தக்குவாக வக்கூலு கௌலன் சதீதா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயந்து வாழுங்கள், அல்லாஹ்வுக்கு நீங்கள் பயந்து வாழுங்கள், நேர்மையான பேச்சுக்களை உலகத்திலே பேசுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் செய்யக்கூடிய விவாதத்துக்கள்ல இருந்து அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு நிச்சயம் தக்குவா என்பது மட்டும்தான். நாம் செய்யக்கூடிய விவாதத்துக்கள் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் இருக்க வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுக்காக எபாதத்துக்களை கடமையாக்குவது, எபாதத்துக்களை அல்லாஹ் தாலா கபூல் செய்வது முத்தகீன் நிறத்திலே என்று மட்டும்தான். இன்னமா என்ற கப்பலும் முத்தபீன், அல்லாஹ் பெறுகிறான் செய்யக்கூடிய எபாதத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்ய மாட்டான். உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரும் எபாதம் செய்தாலும் அவர்களுடைய உள்ளத்தில யாருடைய உள்ளத்திலே தக்குவா இருக்குமோ, அல்லாஹ்வை பற்றி உண்மையான பயம் இருக்குமோ, இவர்களுடைய விவாதத்துக்களை மட்டும்தான் அல்லாஹ்வுத்தாலா கபூல் செய்வான் என்பதை அல்லாஹ் கூறுகிறான். இதே போன்று நோன்பை பற்றி கூறும்போது அல்லாஹ் கூறுகிறான், ஆமனு குதிபாலை குமுத்தியாம் கமா குதிபாலின் பதவிக்கும் அல்லாஹ் கூறுகிறான், நோன்பை உங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றோம், ஏனைய சமுதாயத்தினருக்கு கடமையாக்கி இருந்தது போல் உங்களுக்கும் நாம் நோன்பை கடமையாக்கி இருக்கின்றோம். காரணம் லாலக்கும் தத்தப்போல் நீங்கள் அனைவரும் தக்வா உள்ளவர்களாக அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக வாழ வேண்டும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு ரமலான் மாதம் நம்மிடத்திலே வந்து எத்தனையோ நோன்புகளையும் நோட்டு, எத்தனையோ குர்ஆன் திலாவத்துகளையும் செய்து, எத்தனையோ தராவி தொழுகையையும் தொழுது விட்டு அந்த மாதம் நம்மளை விட்டு கடந்து சென்று விட்டு அடுத்த ஹஜ்ஜுடைய மாதத்திலே ஹஜ் மாதத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம், சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்கு அல்லாஹ் நல்லடியார்களே, இப்படி அல்லாஹு தஆலா நமக்கு சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே இருக்கின்றான். விவாதத்திற்குரிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் தந்து கொண்டு இருப்பதன் காரணம் என்னவென்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும்தான் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருத்தரும் உள்ளத்திலே கை வைத்து சிந்திக்க கடமை பட்டிருக்கின்றோம், இந்த ரமலானிலே என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, என்னுடைய விவாதத்துக்கள் எப்படி இருந்தது, நான் நோட்ட நோன்பு எப்படி இருந்தது, இதை நான் யாருக்காக வேண்டி செய்திருக்கின்றேன் என்பதை ஒவ்வொருத்தரும் உள்ளத்திலே கை வைத்து சிந்திக்க கடமை பட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சந்தர்ப்பங்களை தந்து கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் நமக்கு அவன் பக்கம் நெருங்குவதற்காக வேண்டி, அவனால் பொருந்திக் கொள்ளப்பட்ட மனிதர்களாக மாறுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுத்தஆலா நமக்கு சந்தர்ப்பங்களை அடிக்கடி தந்து கொண்டே இருக்கின்றான். இதனால் தான் அதிகமான குடும்ப பிரசங்களிலே தக்வாவை பற்றியே அடிக்கடி முலாக்கரா செய்யப்படுகின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் தக்வா மட்டும்தான் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்வது மட்டும்தான் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட மனிதர்களைத்தான் அல்லாஹ்வு தஆலா கண்ணியப்படுத்துகின்றான். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹி அத்தாக்கும், அல்லாஹ் சொல்கிறார் உங்களிடத்திலே கண்ணியமானவர்கள் யார் என்று சொன்னால், செல்வம் படித்தவர்களோ அல்லது ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களோ அல்லது படித்து பெரிய பட்டதாரிகளோ அல்ல. இன்ன அக்ரமக்கும், நிச்சயமாக உங்களிடத்திலே கண்ணியமானவர்கள் இந்தல்லாஹி அத்தாக்கும், அல்லாஹ்விடத்திலே யார் கண்ணியமானவர்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வை யார் பயந்து வாழுகிறார்களோ இவர்களை மட்டும்தான் அல்லாஹ்வு தஆலா கண்ணியப்படுத்துகின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த தக்வாவை இந்த இறையச்சத்தை சஹாபாக்களுக்கு மத்தியிலே கொண்டு வருவதற்காக வேண்டி ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 வருட காலங்கள் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள். இதனால் தான் இஸ்லாத்தினுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி காலத்தில் தான் ஹஜ்ஜுடைய கடமை நபி அவர்களுக்கு கடமையாக்கப்பட்டது. இஸ்லாத்தின் ஆரம்பத்திலே சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லவில்லை. அந்த ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் கூறுகிறான், வத்த ஜவ்வது ஃபைன கைர ஜாதி தக்வா, நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்வதாக இருந்தால் உங்களுக்கு ஹஜ்ஜுக்கு தேவையான அந்த கட்டுச்சாதகங்களை பொருட்களை தயார் செய்து கொள்ளுங்கள். அந்த பொருட்களில் சிறந்ததுதான் தப்புவா, அந்த பொருட்களில் சிறந்ததுதான் தப்புவா என்று சொல்லக்கூடிய இரையச்சம் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். எனவேதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு மத்தியிலே கஷ்டப்பட்டார்கள் தப்புவாவை அவருடைய உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். அல்லாஹ்வுக்கு உண்மையான முறையிலே பயந்து வாழக்கூடியவர்களாக அவர்களை மாற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் கஷ்டப்பட்டு கடைசி காலத்தில் தான் அல்லாஹ்வுக்கான அஜ்ஜை அவர்களுக்கு தலைமையாக்கியிருக்கின்றான். காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்க்கக்கூடியது தக்வா மட்டும்தான். யாரிடத்திலே தக்வா இருக்குமோ, யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்வார்களோ, அல்லாஹ் அவர்களை உலகத்திலேயும் கண்ணியப்படுத்துவான். அவருடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ் கண்ணியத்தை வைத்திருப்பான். அவருடைய வியாபாரத்திலே அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவான். ஹஜ்ரத் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே அவர்களுடைய நெருங்கிய ஒரு நண்பர் இருந்தார், புத்தா என்று சொல்லக்கூடிய ஒரு நண்பர் இருந்தார். ஹஜ்ரத் இமாம் அவர்களும் அந்த நண்பரும் சேர்ந்து இருவருமாக சேர்ந்து கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளாக இருந்தார்கள். இவர்களுடைய தொழில் துணி வியாபாரமாக இருந்தது. ஹஜ்ரத் இமாம் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வியாபாரத்துக்கு செல்ல மாட்டார்கள், துணியை இவரிடத்திலே கொடுத்து வியாபாரத்துக்காக வேண்டி அனுப்பி விடுவார்கள். ஒரு நாள் வியாபாரத்துக்கு அந்த மனிதர் செல்வதற்கு தயாராக கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே விற்கப்பட வேண்டிய அந்த பொருட்களை பார்க்கிறார்கள் இமாம் அவர்கள். அந்த பொருட்களிலே அந்த ஆடைகளிலே ஒரு ஆடை கொஞ்சம் கிழிந்து இருக்கிறது, இன்னொரு அந்த அந்த இடத்துல ஒரு டேமேஜ் இருக்கிறது. இமாம் அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதரை பார்த்து, நண்பரே, நீர் சென்று வியாபாரம் செய்யக்கூடிய நேரத்திலே இந்த ஆடையை விற்கக்கூடிய நேரத்திலே அப்படி விற்பதாக இருந்தால் இந்த குறையை அவர்களிடத்திலே காட்டி தாண்டிக்க வேண்டும் என்று அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார்கள். சென்ற மனிதர் வியாபாரம் செய்கிறார். அந்த வியாபாரம் வேகமாக அதிகமான முறையிலே வியாபாரம் நடந்து கொண்டிருந்ததன் காரணமாக இவர் அந்த குறவையை அந்த துணியை அப்படியே விற்றுவிட்டால் குறைகளை அந்த மனிதருக்கு சொல்லவில்லை. சொல்லாமல் விற்றுவிட்டு அவருடைய வெகுமதிகளையும் எடுத்துக்கொண்டு இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே வந்த நேரத்திலே இமாம் அவர்கள் அந்த மனிதரை பார்த்து கேட்டார்கள், அந்த பொருளை விற்கும் பொழுது, அந்த ஆடியை விற்கும் பொழுது அதிலே இருந்த குறையை அந்த மனிதருக்கு சொல்லி விற்றீரா இல்லையா என்று கேட்ட நேரத்திலே அந்த மனிதர் சொன்னார், இமாம் அவர்களே, என்னை நீங்கள் மன்னித்து வருங்கள், வியாபாரத்துடைய அதிகமாக வியாபாரம் செய்து கொண்டிருந்ததனால மக்களுடைய கூட்டம் அதிகமாக இருந்த அந்த குறையை அவர்களுக்கு காட்டுவதற்கு நான் மறந்துவிட்டேன், அப்படி காட்டாமல் நான் வியாபாரம் செய்துவிட்டேன் என்று சொன்ன நேரத்திலே இமாம் அவர்கள் கூறினார்கள், மனிதர்களை ஏமாற்றி நீ வியாபாரம் செய்திருக்கிறேன், எனவே இன்றிலிருந்து நாம் இருவரும் வியாபாரம் செய்ய தேவையில்லை, நாம் இருவரும் பிரிந்து கொள்ளலாம் என்று சொல்லுங்கள் மட்டுமல்லாமல் அந்த மனிதர் வியாபாரம் செய்து எவ்வளவு பணம் எடுத்துக்கொண்டு வந்திருந்தாரோ அந்த பணத்தை அப்படியே அந்த மனிதனுக்கு கொடுத்து அந்த மனிதனை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். தண்ணீர் அல்லாஹ் நல்லார்களே, இதுதான் தக்வா, இதுதான் இரையச்சம். அல்லாஹு தஆலா நமக்கு வியாபாரத்தை படித்து தருகின்றான், எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், எப்படி கொடுக்கல் வாங்க செய்ய வேண்டும். ஒருமுறை இதே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்து கொஞ்சம் கடன் எடுத்திருந்தார். அதை வாங்குவதற்காக வேண்டி குறிப்பிட்ட தினத்திலே இமாம் அவர்கள் அந்த மனிதனுடைய வீட்டுக்கு செல்கின்றார்கள். போகக்கூடிய நேரத்திலே வெயில் கடுமையாக இருக்கின்றது. வெயில் கடுமையாக அடித்ததன் காரணமாக அந்த மனிதனுடைய வீட்டினுடைய கூரையின் நிழல் அந்த மனிதனுடைய வீட்டுக்கு முன்னால் விழுந்திருந்தது. இந்த இமாம் அவர்கள் அங்கு வந்து அந்த நிழலிலே நின்றுவிட்டு அந்த மனிதனுடைய வீட்டின் கதவை தட்டுகிறார்கள். வந்திருக்கக்கூடிய இந்த மனிதனுடைய இந்த இமாமுடைய நோக்கத்தை புரிந்து கொண்ட அந்த மனிதர் தான் கொடுக்க வேண்டிய அந்த கடனை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டு வாசலுக்கு வருகிறார்கள். வாசலுக்கு வந்து இமாம் அவர்களிடத்திலே கொடுக்கக்கூடிய நேரத்திலே இமாம் அவர்கள் கூறினார்கள், நான் இவ்வளவு நேரம் உன்னுடைய வீட்டினுடைய இந்த நிழலிலே நின்றிருக்கின்றேன், இந்த வெயிலுக்காக வேண்டி, வெயிலிலே இருந்து தண்ணீர் பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி உன்னுடைய வீட்டின் கூரையின் நிழலில் நான் நின்றிருக்கின்றேன். எனவே நீ தரக்கூடிய கடனும் இதனுடைய நிழலும் ஒன்று சேர முடியாது. எனவே இந்த நிழல் எனக்கு வட்டியாக மாறும். எனவே என்னுடைய கடனை திருப்பி தர வேண்டாம், அதற்கு பகரமாக நான் இந்த நிழலிலே நின்றுவிட்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த கடனை வாங்காமல் திரும்பி சென்று விட்டார்கள் என்று சொன்னார். இப்படிப்பட்ட மனிதர்கள் உலகத்திலே வாங்கலின் காரணமாகத்தான் அல்லாஹ் அவர்களை உலகத்திலே கண்ணியப்படுத்தினான். அல்லாஹுத்தாலா அவர்களை உலகத்திலே கண்ணியப்படுத்தி, அது மட்டுமல்ல, எங்கோ வாழ்ந்த அந்த இமாம் அவர்கள் இதுவரைக்கும் அவர்கள் கூறப்பட்டு அவருடைய பேர்கள் ஞாபகப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்று சொன்னால், அடிப்படை காரணம் அவருடைய உள்ளத்திலே அல்லாஹை பற்றிய உண்மையான பயம் இருந்து இருக்கிறது. இதே போன்று சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் வாழ்ந்த அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்று சொன்னாலும், அவர்களிடத்திலே தக்குவா இருந்ததன் காரணமாக அவர்கள் நேர்மையானவர்களாக உண்மையான மனிதர்களாக உலகத்திலே வாழ்ந்ததன் காரணமாக அன்று முதல் இன்று வரை அல்லாஹால அவர்களை கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். சஹாபாக்களுடைய பேர்களை சொன்னாலே ரலியல்லாஹு அன்ஹு என்று கூறுகிறோம். பெரியாருடைய இமாமுடைய பேர்களை சொன்னாலே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று கூறுகிறோம். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் அவருடைய உள்ளத்திலே இருந்த தக்வா என்பதுதான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லது யார்களே, இதே வரிசையிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நாம் இருக்கக்கூடிய இந்த புனிதமான தினங்கள், ஹஜ் பெருநாளுடைய தினத்தை பெருநாளை தொழுதுவிட்டு ஐயாமு தஸ்ரீக் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஹஜ்ஜுடைய கடமையை அல்லாஹு தஆலா கடமையாக்கியதே ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய குடும்பம் செய்த தியாகத்தின் பிரதிபலிப்புத்தான் இன்று வரை, ஏன் கியாமத்து வரை அங்கு செல்லக்கூடிய மனிதர்கள், அந்த மக்களுக்கு செல்லக்கூடிய மனிதர்கள் செய்யக்கூடிய விவாதத்துக்கள் அனைத்திலும் மூல காரணம் அந்த குடும்பத்திலே இருந்த அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இவர்களுடைய உள்ளத்திலே இருந்த தக்வா என்பதுதான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆரம்ப வாழ்க்கை, இவர்கள் இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் அவர்கள் உலகத்திலே பிறந்து அவர்களின் மூலமாக இந்த குர்பானியுடைய அந்த சட்டம், அந்த குர்பானியுடைய அந்த கடமை நமக்கு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட்டிக் கொண்டு பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். நாம் அனைவரும் அறிந்த விஷயம்தான். செல்லக்கூடிய நேரத்திலே ஒரு அரசரின் மூலமாக தீண்டப்பட்டு அந்த சாரா அவர்கள் உள்ளத்திலே வைத்துக் கொள்கிறார்கள், யா அல்லாஹ், என்னுடைய கணவரை தவிர வேறு எந்த ஆணும் என்னை தொடக்கூடாது என்று உள்ளத்திலே உண்மையான முறையிலே அல்லாஹ்வுக்கு பயந்து வாழ்ந்ததன் காரணமாக அந்த அரசிலே இருந்து அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது மட்டுமல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெகுமதியாக பரிசாக அன்னை ஹாஜரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை அரசன் அவர்களுக்கு வெகுமதியாக கொடுத்து இவர்களின் மூலமாக இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திருமணம் செய்ய வைத்து அவர்களின் மூலமாக பிறந்த குழந்தைதான் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். இது அனைத்திற்கும் மூல காரணம் அந்த பெண்ணுடைய உள்ளத்திலே இருந்த தக்வா. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹஜ்ஜி கடமையிலே இருந்து, இந்த ஹஜ்ஜிலே இருந்து அல்லாஹு தஆலா நமக்கு படித்து தரக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால், ஒரு குடும்பம் உலகத்திலே எப்படி வாழ வேண்டும், பெற்றோர்கள் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும், கணவன் மனைவிக்கு மத்தியிலே எப்படி வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த விஷயத்திலே இருந்து, அந்த சமூகத்திலே இருந்து மிகப்பெரிய ஒரு பாடமாக அல்லாஹு தஆலா நமக்கு படித்து தருகின்றான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு ஹஜ்ஜுடைய தினத்திலே குர்பானியை நிறைவேற்றிவிட்டு நாம் இந்த இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் செய்யக்கூடிய விவாதத்துக்கள் அல்லாஹுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். ஏன் என்று சொன்னால், அல்லாஹ் கூறுகிறான் குர்ஆனிலே, லை யனால் அல்லாஹ் லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகி யனாலுஹு தக்வா மின்கும். நாம் கொடுக்கக்கூடிய குர்பானியில இருந்து அவருடைய இறைச்சியோ அல்லது அவருடைய தோலோ அவருடைய ரத்தமோ எதுவுமே அல்லாஹ்விடத்திலே சென்றடைவதில்லை. வலாகி யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹ் கூறுகிறான், என்னிடத்திலே வரக்கூடியது தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம் மட்டும்தான். யாருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வை பற்றிய உண்மையான பயம் இருக்க இருக்குமோ அவருடைய விவாதத்துக்கள் இருந்து நல்ல பிரதிபலிப்பு ஏற்பட காரணமாக இருக்கும், அவருடைய காரணமாக இருக்கும். ஆனால் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம், இதுகால வரைக்கும் நாம் விவாதத்துக்கள் செய்து கொண்டிருக்கின்றோம், ரமலான் மாதம் வந்தால் நோன்பு வைக்கின்றோம், அதிகமான குரான் திலாவத்துகள் செய்கின்றோம், எத்தனையோ தொழுகைகளை தொடங்குகின்றோம். இதே போல ஜகாத்துடைய காலம் வந்தால் ஜகாத்து கடமையாக இருந்தால் ஜகாத்தை நிறைவேற்றுகின்றோம், ஹஜ்ஜுடைய காலம் வந்தால் நம்முடைய வசதி இருக்கிறது நமக்கு கிடைக்கக்கூடிய வசதியில இருந்து குர்பானியை நிறைவேற்றுகின்றோம். ஆனால் இப்படி நிறைவேற்றியும் அல்லாஹுடைய கடமையை சரியான முறையிலே அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய அந்த கடமைகளை செய்தும் ஏன் இந்த முஸ்லிம்களுக்கு சோதனை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது என்பதை உள்ளத்திலே கை வைத்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லே, நாம் உலகத்தில் எப்படி வாழ்வோமோ, எப்படி நாம் உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோமோ, அதே போலதான் அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கை எப்படி அமைகின்றதோ இதுக்கு ஏற்றால் தான் அல்லாஹு தாலாவுடைய முடிவுகள் வரும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சஹாபாக்களுக்கு மத்தியிலே நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான், பனு இஸ்ரவேலுடைய காலத்திலே மூன்று மனிதர்கள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்திலே இடையிலே இவர்களுக்கு மலை குறிச்சிடுகின்றது, மலையிலே இருந்து தற்காத்துக் கொள்வதற்கு இவர்களிடத்திலே எதுவுமே கிடையாது. இதனால் ஒரு குகைக்குள்ளே நுழைந்து விடுகிறார்கள் இந்த மூன்று மனிதர்களும். நுழைந்ததன் பின்னால் ஒரு பெரிய ஒரு பாறாங்கல் வந்து அந்த புகையுடைய வாயலை அடைத்து விட்டது. இவர்களுக்கு வெளியிலே வருவதற்கு எந்த வழியுமே கிடையாது. இந்த நேரத்திலே இந்த மூன்று பேர் உட்கார்ந்து ஆலோசனை செய்கிறார்கள், மசூரா செய்கிறார்கள். இதிலே இருந்து வெளியிலே வருவதற்கு நாம் இப்பொழுது என்ன செய்வது? கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே, நாம் செய்யக்கூடிய விவாதத்துக்கள் சரியானதாக இருந்தால், நாம் செய்யக்கூடிய விவாதத்துக்கள் அல்லாஹுக்கு மாத்திரம் இருந்தால், எந்த நேரத்திலே அல்லாஹுடத்திலே உதவி தேடினாலும் அல்லாஹு தாலா நிச்சயம் தருவான் என்பதை இந்த சம்பவத்திலே இருந்து அல்லாஹ் நமக்கு பெரிய படிப்பினையாக கூறுகின்றான். அந்த மூன்று மனிதர்களும் மசூரா செய்து முடிவெடுக்கிறார்கள், நாம் செய்த இபாதத்துக்களை வைத்து அல்லாஹ்விடத்திலே நாம் துவா கேட்போம் என்று முதலாவது மனிதர் துவா கேட்க ஆரம்பிக்கிறார். அந்த முதலாவது மனிதர் துவா கேட்கின்றார், யா அல்லாஹ், எனக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இவர் இருக்கிறார்கள், என்னுடைய வியாபாரமோ ஆற்றிலே இருந்து பாலை கடந்து மனிதர்களுக்கு விற்பதுதான் என்னுடைய தொழிலாக இருக்கிறது. நான் எப்பொழுது வீட்டுக்கு வருகின்றேனோ வந்து என்னுடைய பெற்றோர்களுக்கு பாலை கொடுத்ததன் பின்னால், உணவை கொடுத்ததன் பின்னால் தான் என்னுடைய குழந்தைகளுக்கு கொடுப்பேன். ஒரு நாள் நான் வரக்கூடிய நேரம் மிச்சம், அதாவது நான் வரக்கூடியதற்கு மிகவும் லேட்டாகிவிட்டது. யார் அல்லாஹு தாலாவிலே துவா செய்கிறார்கள், யாரெல்லாம் நான் வெகு நேரம் கழித்து வீட்டுக்கு வருகின்றேன், இரவு நேரமாக இருக்கிறது, வந்து பார்த்தால் என்னுடைய பெற்றோர்கள் உறங்கிவிட்டார்கள், அவர்களை நித்திரையில இருந்து எழுப்பி அவர்களுக்கு அந்த சாப்பாட்டை கொடுப்பதற்கு எனக்கு மனம் வரவில்லை, ஆனால் என்னுடைய குழந்தைகளோ பசியின் கொடுமை காரணமாக பசியின் கொடுமையை தாங்க முடியாமல் பசியிலே அவர்கள் கதறிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் என்னுடைய பெற்றோர்களுக்கு கொடுக்காமல் என்னுடைய குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கு எனக்கு மனம் வரவில்லை, எனவே அவர்கள் எழுந்திருக்கும் வரை அவர்களுடைய காலடியிலே உட்கார்ந்திருந்து காலையிலேதான் அவர்கள் எழுந்ததன் பின்னால் அவர்களுக்கு அந்த சாப்பாட்டை கொடுத்ததன் பின்னால் தான் என்னுடைய குழந்தைகளுக்கு கொடுத்தேன். யா அல்லாஹ், இந்த இபாதத் உன்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்தால் இதை நான் உனக்கு மட்டும்தான் செய்தேன், உன்னுடைய பொருத்தத்தை தேடி மட்டும்தான் செய்தேன், எனவே இது உன்னிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்தால் இந்த குகையிலே இருந்து வெளியிலே செல்வதற்கு நமக்கு நீ வழியை கொடுப்பாயாக என்று துவா செய்யக்கூடிய நேரத்திலே அல்லாஹு தஆலா அவருடைய துவாவை கபூல் செய்து அந்த குகையிலே இருந்து சிறிய ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தார். ஆனால் வெளியிலே செல்ல முடியாது. இரண்டாவது மனிதன் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார், யா அல்லாஹ், எனக்கு என்னுடைய சிறிய தந்தையின் மகள் ஒருவர் இருந்தால், அவள் மிகவும் பேரழகியாக இருந்தால், அவளை நான் மிகவும் நேசித்துக் கொண்டிருந்தேன், ஒரு நாள் அவள் தன்னுடைய கஷ்ட நிலையை என்னிடத்திலே வந்து முறையிட்டால், அவளுக்கு நான் பணம் கொடுக்கும் பொழுது என்னுடைய ஆசைக்கு நீ அடிப்படைந்தால் உனக்கு நான் பணத்தை கொடுப்பேன் என்று ஒரு அவரிடத்திலே சொன்னதன் பின்னால் அவள் செய்வதற்கு வழி இல்லாமல் செய்வதற்கு எந்த வழியும் இல்லாமல் அவள் ஒத்துக்கொண்டதன் பின்னால் அவளுக்கு நான் பணத்தை கொடுத்துவிட்டு என்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அப்பெண்ணை நெருங்கக்கூடிய நேரத்திலே அப்பெண் என்னை பார்த்து கூறினார், அல்லாஹின் அடியானே, நீ அல்லாஹுவை பயந்து கொள் என்று சொன்ன நேரத்திலே உன்னுடைய பயம் என்னுடைய உள்ளத்தில் வந்ததன் காரணமாக யா அல்லாஹ், நான் அன்று அந்த இடத்திலே செய்து எழுதி வந்தது மட்டுமல்லாமல் அவருக்கு கொடுத்த பணத்தையும் நான் திருப்பி வாங்கவில்லை. யாருல்லா, இது உன்னுடைய திருப்பொருத்தத்துக்கு மட்டும் நான் செய்தேன். எனவே இது உன்னிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்தால் நமக்கு நீ வெளியே செல்வதற்காக வழியை கொடுப்பாயாக என்று துவா செய்தார்கள். அந்த துவாவை அல்லாஹ் கபூல் செய்து இன்னொரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தான். ஆனால் பூர்த்தியாக வெளியிலே வர முடியாது. மூன்றாவது மனிதர் துவா செய்கிறார், யாருல்லா என்னக்கு கீழால் ஒரு கூலிக்காரன் இருந்தார். அவன் ஒரு நாள் தன்னுடைய கூலியை வாங்காமல் சென்று விட்டார். அவருடைய கூலியை வைத்து நான் ஒரு ஆடை வாங்கி வைத்திருந்தேன். அந்த ஆட்டின் மூலமாக மிகப்பெரிய ஒரு ஆட்டு மந்தையே உருவாகிவிட்டது. நீண்ட காலத்துக்கு பின்னால் அந்த மனிதன் வந்து, அல்லாஹ்வின் அடியானே என்னுடைய கூலியை கொடுத்து விடுவாயாக என்று கேட்ட நேரத்திலே அவனிடத்திலே நான் சொன்னேன், இதோ இருக்கக்கூடிய இந்த ஆட்டு மந்தைகள் அனைத்து முன்னுடைய கூலிதான் என்று சொன்ன நேரத்திலே என்னை கேவலப்படுத்தி செய்தேன். இந்த விவாதம் உன்னிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருந்தால் நமக்கு இந்த குகையிலே இருந்து வெளியே செல்வதற்கு வழிவகுப்பாயாக என்று துவா செய்தார்கள். அல்லாஹ் துவாவை கபூல் செய்தால் அந்த தள்ளும் விலகிவிட்டது. மூவரும் குகையிலே இருந்து வெளியிலே வந்துவிட்டார்கள். கண்ணியமிக்க அல்லாஹின் நல்லது யார்களே, இந்த சம்பவத்திலே இருந்து அல்லாஹாலா எங்களுக்கு நம்மவர்களுக்கு படித்து தரக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்திலே நாம் வாழும் பொழுது அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே உண்மையான மனிதர்களாக அல்லாஹுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய மனிதர்களாக நாம் மாற வேண்டும் என்று சொன்னால் ஐந்து விஷயங்கள் நம்மிடத்திலே சரியானதாக இருக்க வேண்டும். நம்முடைய ஈமான் அல்லாஹு தாலா பற்றி உண்மையான அந்த எப்படி நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹை இபாது செய்யக்கூடிய அந்த இபாது சரியானதாக இருக்க வேண்டும். அதே போன்று நம்முடைய சரியானதாக இருக்க வேண்டும். இதே போன்று நம்முடைய குடும்ப வாழ்க்கை சரியாக இருக்க வேண்டும். அத்துடன் நம்முடைய குணங்களும் சரியாக இருக்க வேண்டும். இந்த ஐந்து விஷயத்தையும் அல்லாஹ் இந்த சம்பவத்திலே வைத்திருக்கின்றான். இந்த ஐந்து விஷயத்திலே இருந்து இந்த ஐந்து விஷயங்களையும் அல்லாஹு தஆலா இந்த சம்பவத்திலே இருந்து அல்லாஹ் நமக்கு பெரிய பாடமாக படித்து தருகின்றான். முதலாவது, அம்மூவருடைய உள்ளத்திலே ஈமான் இருந்தது. ஈமான் இருந்ததன் காரணமாக துஆ செய்வதற்கு அவர்கள் அந்த இபாதத்தை செய்வதற்கு அவர்கள் மஜூரா செய்து இபாதத்தை செய்ய ஆரம்பித்தார்கள். அதிலே முதலாவது மனிதர் துஆ செய்தார், யாருல்லா நான் என்னுடைய குடும்பத்துடன் எப்படி வாழ்ந்தேன், என்னுடைய பெற்றோர்களுடன் நான் எப்படி வாழ்ந்தேன், பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நான் எப்படி செய்தேன் என்று குடும்ப வாழ்க்கையை பற்றி அந்த மனிதர் அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சிந்திக்க கடமை பற்றிக்கின்றோம். நம்முடைய குடும்ப வாழ்க்கை எந்த நிலையில் இருக்கிறது? நாம் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்கின்றோமா? அல்லது பெற்றோரை கண்ணியப்படுத்த வேண்டிய இடத்திலே யாரை வைத்து கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்பதை உள்ளத்திலே கை வைத்து சிந்திக்க கடமை பட்டிருக்கின்றோம். கண்ணியத்தில் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று எத்தனையோ பெற்றோர்கள் உண்ணுவதற்கு சாப்பாடு இல்லாமல், குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாமல், முதியோர் இல்லங்களிலே வாடி கிடக்கிறார்கள் என்று சொன்னால், இதற்கெல்லாம் மூல காரணம் இந்த மனிதனுடைய இந்த பெற்றோரை யார் இந்த நிலைக்கு ஆளாக்கினார்களோ அவருடைய உள்ளத்திலே அல்லாஹை பற்றிய பயம் அவருடைய உள்ளத்திலே கிடையாது. அல்லாஹுத்தாலாவை பற்றிய பயம் உள்ளத்திலே இருந்தால் இந்த நிலைக்கு அவர்கள் மாறி இருக்க மாட்டார்கள். எனவே குடும்ப வாழ்க்கையை சீராக வேண்டும் என்று சொன்னால் தக்குவா உள்ளத்திலே இருக்க வேண்டும். இரண்டாவது, மூன்றாவது விஷயம், குடும்ப வாழ்க்கைக்கு பின்னால் கொடுக்கல் வாங்கலை பற்றி அல்லாஹுத்தால் அந்த சம்பவத்திலே இருந்து கூறுகிறான். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களிடத்திலே ஒருவன் கூலி வேலை செய்கிறான் என்று சொன்னால் அவனுடைய வேலை முடிந்ததன் பின்னால் அவனுடைய வியர்வை காய்வதற்கு முன்னால் அவனுடைய கூலியை கொடுத்து விடுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அந்த மனிதர் அந்த மனிதனுடைய கூலிக்காரர் அந்த கூலியை வாங்காமல் சென்றதன் காரணமாக அதிலே இருந்து ஒரு ஆட்டை வாங்கி பெரிய மந்தையானது பின்னால் நீண்ட காலத்துக்கு பின்னால் அந்த மனிதர் வந்து கேட்டு அந்த ஆட்டு மந்தையை அப்படியும் அவ்வாறே கொடுத்து விட்டான். ஆனால் அந்த மனிதனுக்கும் கொடுக்க முடியும், அந்த நேரத்திலே இவருடைய கூலி எவ்வளவு இருந்ததோ அதை மட்டும் கொடுத்திருக்க முடியும். ஏன் வரக்கூடிய அந்த கூலிக்காரனுக்கு என்ன தெரிய போகின்றது? எதுவுமே தெரியாது. அந்த சரியான கூலியை மாத்திரம் கொடுத்திருக்கலாம். ஆனால் அரசாங்கம் ஒரு வியாபாரி ஒரு முதலாளி தொழிலாளியுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தனக்கு கீழால் இருக்கக்கூடிய அந்த வியாபாரிகள் அந்த தனக்கு கீழால் வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளிகளுடன் எப்படி நடக்க வேண்டும் என்பதை பற்றி அரசாங்கி சல்லாஹுடைய செல்லம் அவர்கள் கூறியிருப்பதன் காரணமாக அந்த கால வாழ்ந்த அந்த மனிதர் அந்த விஷயத்தை தெரிந்திருந்ததன் காரணமாக அந்த ஆட்டு மந்தைகள் அனைத்தையும் கொடுத்து விட்டார் என்று சொன்னார். நமக்கு கீழால் நாம் தொழில் செய்யக்கூடியவர்கள் உள்ளத்திலே கைவிட்டு சிந்திக்க வேண்டும். நமக்கு கீழால் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு அவருடைய கூலியை சரியான முறையிலே கொடுத்திருக்கின்றோமா? அல்லது நமக்கு கீழால் நம்முடைய வீடுகளுக்கு வேலைக்காக வேண்டி தினந்தோறும் வேலைக்காரர்கள் நமக்கு வந்த வண்ணம் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு தமிழின் அடிப்படையிலே அவர்களுக்கு கூலி பேசி அவர்களுக்கு அந்த தொழிலை கொடுக்கப்படுகின்றது. பத்து நாளைக்கு வேலை செய்தால் இவ்வளவு கூலி தருவேன் என்று பேசியதன் பின்னால் அந்த மனிதர் பத்து நாள் செய்ய வேண்டிய வேலையை இரண்டு நாளிலே முடித்து விட்டால் அவனுக்கு கொடுக்கக்கூடிய கூலியை கொடுப்பதற்கு நமக்கு இடம் மனம் நம்முடைய மனம் இடம் கொடுக்கவில்லை. என்ன சொல்றோம்? பத்து நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை இவ்வளவு சீக்கிரமாக செய்து விட்டாயே, அந்த கூலி இப்படி அந்த முழு கூலியை நான் இப்போது தர தேவையில்லையே, கொஞ்சம் தரலாமே என்று சொல்லக்கூடியவர்களும் நம்பில் இருக்கத்தான் நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், உங்களுடைய பொறுப்பை பற்றி அல்லாஹு தஆலா ஒரு நாள் நிச்சயம் கேள்வி கேட்பார் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால் சிந்திக்க கடமை பட்டிருக்கின்றோம். நம்முடைய கடைகளிலே, நம்முடைய தொழிற்சாலைகளிலே, நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய வாகனங்களில் நிறுத்தக்கூடிய எத்தனையோ டிரைவர்மார்கள் இருக்கிறார்கள், நம்முடைய கடையிலே வேலை செய்யக்கூடிய எத்தனையோ கூலி தொழிலாளிகள் இருக்கிறார்கள், நம்முடைய வீடுகளிலே வேலை செய்யக்கூடிய எத்தனையோ வேலையாட்கள் இருக்கிறார்கள், இவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆட்களை சரியான முறையிலே நாம் கொடுக்கின்றோமா என்பதை உள்ளத்திலே கை வைத்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த சம்பவத்திலே இருந்து அல்லாஹ் இதை உணர்த்தி காட்டுகின்றான். கடைசியாக மனிதர் துஆ கேட்டார், அவருடைய அக்லாக்கை அந்த இடத்திலே காட்டினார், தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்கு சக்தி இருந்தும் அல்லாஹ்வுக்கு உண்மையான முறையிலே பயந்ததன் காரணமாக அந்த மனிதருக்கு அந்த பெண்ணுக்கு கொடுத்த அந்த பணத்தை வாங்காமல் இருந்தது மட்டுமல்லாமல் அந்த குற்றச்செயலில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டார் என்று சொன்னால் அவருடைய உள்ளத்திலே உண்மையான முறையிலே அல்லாஹ்வை பற்றிய பயம் இருந்திருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஐந்து விஷயங்களும் அவருடைய வாழ்க்கையிலே சரியாக இருந்ததன் காரணமாகத்தான் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்ட நேரத்திலே அல்லாஹ்விடமே அந்த துஆவை கபூல் செய்து அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தார். ஆனால் இன்று நாம் துஆ கேட்கின்றோம், எதிரிகளுக்கு உதவி அல்லாஹ்விடத்திலே எதிரிகளிலிருந்து பாதுகாப்பு கேட்பதற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறோம். ஆனால் எங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கவில்லை. என்ன காரணம்? எங்களுடைய குடும்ப வாழ்க்கை சரியாக இல்லை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை சரியாக இல்லை, நம்முடைய அக்லாஸ் சரியாக இல்லை, எங்களுடைய ஈமானிலே குறைபாடு இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு இபாதத் செய்யக்கூடிய அந்த இபாதத்திலே குறைபாடு இருக்கின்றது. இந்த நேரத்திலே எல்லா குறைகளும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நேரத்திலே எப்படி அல்லாஹு தஆலா நம்முடைய இபாதத்துகளை கபூல் செய்வார்? நல்லே உலகத்திலே வாழக்கூடிய நாம் அல்லாஹ்வுக்கு உண்மையான முறையிலே தற்போது நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா உலகத்திலேயும் கண்ணியப்படுத்துவார். இதைத்தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உண்மையான முறையிலே அவருடைய உள்ளத்திலே தக்வா என்று சொல்லக்கூடிய அந்த இறைச்சம் உண்மையான முறையிலே இருந்ததன் காரணமாகத்தான் அவர்கள் செய்த அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த செய்த இபாதத்துக்களை கியாமத்து வரை தன் கியாமத்துவரை பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கியாமத்துவரை அல்லாஹு தஆலா ஹஜ்ஜுடைய கடமையை அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். அந்த ஹஜ்ஜுடைய காலத்திலே செய்யக்கூடிய ஒவ்வொரு இபாதத்துகளையும் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றான். அந்த கடமைகளிலே மிக முக்கியமான ஒன்றுதான் நாம் செய்திருக்கக்கூடிய இந்த குர்பானியுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே கண்ணியனுக்கு அல்லாஹின் நல்லடியார்களே, நாம் கொடுக்கக்கூடிய அந்த குர்பானிகளோ, நாம் கொடுக்கக்கூடிய செய்யக்கூடிய இந்த விவாதத்துகளோ அனைத்தும் அல்லாஹுக்கு மாத்திரம்தான் இருக்க வேண்டும். அல்லாஹுடன் யார் கூட்டு சேர்க்கிறார்களோ, அல்லாஹுடன் சேர்த்து யாரை யாரை எல்லாம் கூட்டு சேர்க்கிறார்களோ இவர்களுடைய விவாதத்தை அல்லாஹுக்கு ஆலா கூறுகிறார். குர்ஆனிலே முனாஃபிகீன்களை பற்றி கூறும்போது அல்லாஹ் கூறுகிறார், இன்னல் முனாஃபிகீன யுகாதிஉன அல்லாஹ வஹுவ காதிஉஹும் வஇத காமூ இலல் ஸலாத்தி தந்தைகளை அல்லாஹு தஆலா கூறிவிட்டு கூறுகிறான், தொழுகைக்காக நின்றார்கள் என்று சொன்னால் இருப்பார்கள், மனிதர்களுக்கு காட்டுவதற்காக ஏற்பாடு செய்வார்கள். இவர் பெரிய கொடைவல்லர், இவர் பெரிய பணக்காரர், இவர் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கிறார் என்பதற்காக வேண்டி மக்களுடைய பேரையும் மக்களுடைய புகழையும் எதிர்பார்த்து ஏற்பாடு செய்தார் என்று சொன்னால் அல்லாஹ் கூறுவான், கிராமத்தினாலே நீ யாருக்காக வேண்டி ஏற்பாடு செய்தாயோ யாருடைய திருப்பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நீ ஏற்பாடு செய்தாயோ அவனிடமே உன்னுடைய கூலியை பெற்றுக்கொள் என்பதாக அல்லாஹு தஆலா நம்மிடத்திலே இப்படிப்பட்ட மனிதர்களே கூறுவான் என்று சொன்னால் நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்திலே கை வைத்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு நாள் நம்மளை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றது. இதைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், ஏ மனிதர்களே உங்களுடைய அத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் கியாமத்து நாள் இருக்கிறது, மிக கடுமையான ஒரு நாளாக இருந்து கொண்டிருக்கின்றது. யௌம தரவுனஹா, அந்த நாளிலே நீங்கள் பார்த்தீர்கள், தற்கொலைக்குள்ள மூதியாவின் அம்மா அல்லாஹ் குழந்தைகளுக்கு பால் ஊட்டக்கூடிய தாய்மார்கள் பால் குடிப்பாற்றுவதை மறந்து விடுவார்கள். கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய கர்ப்பத்திலே குழந்தைகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய அந்த கர்ப்பங்கள் அப்படியே கரைந்து விழுந்துவிடும். மனிதர்களை நீங்கள் போதை அடித்தவர்களை போல் பார்த்தீர்கள், அவர்கள் போதை அடிக்கவில்லை, அல்லாஹுடைய வேதனை அல்லாஹுடைய பிடி கடுமையாக இருப்பதன் காரணமாக அவர்கள் இந்த நிலைக்கு மாற்றப்படுவார்கள் என்று அல்லாஹு குர்ஆனிலே எங்களை எச்சரிக்கிறான் என்று சொன்னால் கண்ணியம் மிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஆயத்துக்கள் அனைத்திலும் இருந்து அல்லாஹு தஆலா நம்மிடத்திலே இருந்து எதிர்பார்க்கக்கூடியது அல்லாஹுக்காகவே நீ மட்டும்தான் நான் இபாதத் செய்ய வேண்டும். நாம் செய்யக்கூடிய இபாதத்துகள், நாம் கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள், நாம் தொழக்கூடிய தொழுகைகள், நாம் ஓதக்கூடிய குர்ஆன் திலாவத்துகள், நாம் செய்யக்கூடிய திக்ர்கள் அனைத்தும் அல்லாஹுக்கு மாத்திரம்தான் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனின் மூலமாக அடிக்கடி அல்லாஹு தஆலா நமக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றான். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்திலே நாம் வாழக்கூடிய நேரத்திலே உண்மையான முறையிலே அல்லாஹுக்கு அடிபணிந்து அல்லாஹுக்கு மாத்திரம் பயந்து நாம் செய்யக்கூடிய அபாதத்துகளை அல்லாஹுக்கு மாத்திரம் செய்து அல்லாஹு தஆலாவால் பொறுத்திக் கொள்ளப்பட்ட நல்ல மக்களுடைய கூட்டத்திலே ஒல்லர் அம்மான் நம் அனைவரையும் கேட்டருவானாக. யாழ்லா நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யாழ்லா நம்மளை பெற்று வளர்த்தி ஆளாக்கிய நம்முடைய பெற்றோருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, யாழ்லா நமக்கு இன்பத்தட்டி இந்த நிலைக்கு ஆளாக்கிய நம்முடைய உத்தாரனாருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, இஸ்லாத்தையும் முஸ்லீம்களையும் பாதுகாப்பாயாக, யாழ்லா எந்த எபாதத்துக்களையும் உன்னுடைய திருப்பொருத்தத்தை மட்டும் நாடு செய்யக்கூடிய நல்ல மக்களாக உருவாக்குவாயாக, யாழ்லா எல்லா எபாதத்துக்களையும் செய்யக்கூடிய நேரத்திலே உள்ளத்திலே உன்னுடைய பயத்தை தந்துடுவாயாக, துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். துஆ அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.